அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல்.ஆர். ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் ஊடக பயிற்சிக்காக சென்றபோது ஓமந்தை சோதனைச் சாவடியில் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாண ஊடகவியலாளர்கள் வாகனத்தில் கஞ்சா இருந்ததால் அவர்களை கைது செய்ததாக காவல்துறை தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள். ஆனால் இந்த கஞ்சாவை ராணுவமே தமது வாகனத்தில் வைத்தது என்னும் ஊடகவியலாளரின் பிரத்யேக செவ்வி.
வந்தவருக்கு அந்த சிகரெட் எடுத்தார், எடுத்துப்பட்டு அதுக்கு ஒரு பாக்கெட் எடுத்துக்காரு, அது கஞ்சாண்டு. அப்ப என்ன கேட்டார், சாமி வந்து வச்சது என்று அவரை காட்டி, அவரை வச்சது நீங்க எடுத்தது நான் பார்த்துட்டு தான் என்று சொன்னார். சொல்ல அந்த தாரிவ சாமி அதுல இருந்து ஓடிச்சார்.
காசாவில் இன்று அறிவிக்கப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தத்தை தொடர்ந்து இந்த மோதல்களில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 1000ஆக உயர்ந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள்.
Once again today Israel agreed to a UN sponsored ceasefire proposal for humanitarian purposes.
உத்தரப்பிரதேச மாநிலம் சஹான்பூரில் இரு சமூகத்திற்கிடையே ஏற்பட்ட மோதல்களில் 2 பேர் கொல்லப்பட்டிருப்பது குறித்த செய்திகள். நிறைவாக நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் சதாத் மற்றும் விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான தற்போதைய சண்டைகள் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை கொல்லப்பட்டிருக்கின்ற பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 1000ஐ தாண்டியிருக்கிறது என்றும், இவர்களில் பெரும்பான்மையானோர் சாதாரண பொதுமக்கள் என்றும் காசாவின் மருத்துவ அதிகாரிகள் கூறுகின்றனர். இன்று முன்னதாக அங்கு ஒரு 12 மணி நேர மோதல் இடைநிறுத்தம் கடைபிடிக்கப்பட்டிருந்த நேரத்தில் பல டசன் உடல்கள் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டிருந்தன. தாக்குதல் நின்றிருந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு காசா மக்கள் வீதிகளுக்கு வந்திருந்தனர். வங்கிகளும் சில கடைகளும் மீண்டும் திறந்திருந்தன. இஸ்ரேலிய தரப்பில் சிப்பாய்கள் 40 பேரும் சிவிலியன்கள் 2 கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தாய்லாந்து பிரஜை ஒருவரும் இந்த மோதலில் உயிரிழந்திருக்கிறார்.
காசாவின் தற்போதைய தற்காலிக சண்டை நிறுத்தம் மேலும் நீடிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்காவையும் ஐரோப்பிய நாடுகள் பலவையும் துருக்கி, கட்டர் ஆகிய நாடுகளையும் சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்கள் குரல் எழுப்பியிருக்கிறார்கள். பாரிஸில் இதுபற்றி நடத்தப்பட்ட கூட்டத்தின் முடிவில் பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் லாரன் ஃபேபியஸ் இருதரப்பின் பிரச்சனைகளையும் கவனிக்கும் நிரந்தரமான சண்டை நிறுத்தம் ஒன்றைத்தான் எல்லோரும் விரும்புகிறார்கள் என்று குறிப்பிட்டார்.
Tous nous appelons les parties à la prolongation du cessez-le-feu humanitaire.
அதன் பாதுகாப்பு தேவைகள் முக்கியம். பாலஸ்தீனியர்களுக்கு காசாவுக்கு செல்லும் அனுமதி உட்பட பொருளாதார தேவைகள் முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த பாரிஸ் கூட்டத்தில் இஸ்ரேலியர்களோ பாலஸ்தீனியர்களோ கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
லிபியாவில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தில் வேலை பார்த்தவர்கள் அனைவரையும் அமெரிக்கா அங்கிருந்து வெளியேற்றி அண்டை நாடான டுனிஷியாவுக்கு கொண்டு சென்றிருக்கிறது. அமெரிக்க வானூர்திகள் மேலே பறந்தபடி பாதுகாப்பு வழங்க தூதரக ஊழியர்கள் கார்களில் டுனிஷியா கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்க ஊழியர்களுக்கு நிஜமான அபாயம் எழுந்திருக்கிறது என்றும், ஆனாலும் தூதரக சேவைகள் தற்காலிகமாகத்தான் இடைநிறுத்தப்படுகின்றன என்றும் அமெரிக்க இராஜாங்க அமைச்சர் ஜான் கெரி கூறியிருக்கின்றார்.
So we are suspending.
லிபியாவில் இருக்கின்ற அமெரிக்க பிரஜைகள் அனைவரும் வெளியேறும்படியும் அமெரிக்க இராஜாங்கத்தினை கலம் வலியுறுத்தி இருக்கிறது. திரிப்போலியில் விமான நிலையத்தின் கட்டுப்பாட்டை பெறுவதற்காக 2 ஆயுதக்குழுக்களிடையே நடந்து வரக்கூடிய சண்டையால் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இடத்தில் அமெரிக்க தூதரக கட்டிடம் அமைந்திருக்கிறது.
ஐசிஸ் என்று முன்னர் குறிப்பிடப்பட்ட இஸ்லாமிய நாடு என்ற அமைப்பின் உறுப்பினர்கள் மீது போர்க்கால குற்றங்கள் விளக்கு கொண்டுவரப்படலாம் என்று ஐக்கிய நாடுகள் அமைப்பின் தலைமை விசாரணையாளர் போலோ பின்ஹீரோ தெரிவித்திருக்கிறார். வடக்கு சிரியாவிலும் ஈராக்கிலும் அதன் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இந்த வன்மைவாத அமைப்பினர் பகிரங்கமாக மரண தண்டனைகளை நிறைவேற்றியமை, சிலுவைகளில் அரைந்து கொன்றமை போன்ற குற்றங்களை இழைத்திருக்கிறது. இதுடன் வெள்ளிக்கிழமை ஐநா பாதுகாப்பு சபையில் சமர்ப்பிக்கப்படவிருக்கும் அந்தரங்கமான பெயர்கள் பட்டியலில் சிரியன் அரசாங்க இராணுவத்தில் உள்ள சிலரும் பெயர்களும் அடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிரியாவில் ஆசாத் ஆட்சியை எதிர்த்து போராடும் சிரியன் கிளர்ச்சியாளர்கள் பலர் ஐசிஸ் இஸ்லாமிய நாடு வன்மாத குழுவிலே இணைந்து கொள்வதாக ஐநா எச்சரித்திருக்கிறது.
யுக்ரைன் நெருக்கடி தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது விதித்திருக்கின்ற கூடுதலான தண்டனை தடைகள் பாதுகாப்பு தொடர்பான சர்வதேச ஒத்துழைப்பைத்தான் பாதிக்கும் என ரஷ்யா கூறியிருக்கிறது. ரஷ்யாவில் கூடுதலான நபர்கள் மற்றும் நிறுவனங்களின் சொத்துக்களை முடக்குவதாகவும் அவர்களுடைய பயணத்துக்கு தடை விதிப்பதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் புதிய தண்டனை தடைகளை அறிவித்திருக்கிறது.
கடந்த வாரம் வியாழக்கிழமை சுற்று வீழ்த்தப்பட்டதாக கருதப்படும் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்திலிருந்து சடலங்களை தேடும் பணியில் உதவுவதற்காக நெதர்லாண்ட்ஸிலிருந்து ராணுவ போலீசார் 40 பேர் கிழக்கு உக்ரைன் போய் சேர்ந்திருக்கிறார்கள். ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கருதப்படும் விமானம் விழுந்த இடத்திற்கு காக்கிவ் நகரிலிருந்து பயணம் செய்யவிருக்கும் ஆஸ்திரேலிய போலீஸ் குழுவினரோடு இந்த நெதர்லாண்ட்ஸ் ராணுவ போலீசாரும் இணைந்து செல்வார்கள்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை தலைநகர் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக பயிற்சிக்காக சென்றபோது ஓமந்தை சோதனைச் சாவடியில் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாண ஊடகவியலாளர்கள் வாகனத்தில் கஞ்சா இருந்ததால் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருந்தது. ஆனால் இந்த கஞ்சாவை ராணுவமே தமது வாகனத்தில் வைத்தது என்கிறார்கள் சம்பந்தப்பட்ட ஊடகவியலாளர்கள். இதுகுறித்த தகவல்களை தொகுத்து தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
கொழும்பில் 2 நாள் ஊடக பயிற்சி ஒன்றிற்காக யாழ்ப்பாணத்திலிருந்து சென்றபோது ஓமந்தை சோதனைச் சாவடியில் வைத்து நேற்றிரவு இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 7 ஊடகவியலாளர்களும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதனையடுத்து அவர்கள் கொழும்பை சென்றடைந்து அங்கு பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஊடகவியலாளர்கள் பயணம் செய்த வாகனத்தில் கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்தே வாகனமும் ஊடகவியலாளர்களும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக இராணுவத்தினரும் காவல்துறையினரும் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் நேற்று மாலை 6:30 அளவில் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்ட 16 ஊடகவியலாளர்கள் 2 தனித்தனி வாகனங்களில் பயணம் செய்ததாகவும் அவற்றில் 7 பேர் பயணம் செய்த வாகனத்தை யாழ்ப்பாணத்திலிருந்தே அடையாளம் தெரியாதவர்கள் மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்ததாகவும் தமது வாகனத்தை இராணுவத்தினர் மாங்குளத்தில் தடுத்து நிறுத்தி சோதனையிட்டதாகவும் அப்போது எந்தவிதமான பொருளையும் அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை என்றும் ஓமந்தையில் சோதனையிட்ட போதே கஞ்சா இருந்ததை கண்டுபிடித்ததாக இராணுவத்தினரும் காவல்துறையினரும் கதை சோடித்திருக்கின்றார்கள் என்று அந்த ஊடகவியலாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஓமந்தை சோதனைச் சாவடியில் வாகனங்களை பதிவு செய்யும் நடவடிக்கைக்காக தமது வாகனத்தை நிறுத்தியிருந்த போது அங்கு என்ன நடந்தது என்பதை அந்த 7 ஊடகவியலாளர்களில் ஒருவர் பிபிசி தமிழோசையிடம் விவரித்தார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் தனது பெயரை குறிப்பிட மறுத்துவிட்டார்.
சீருடைய 5 ராணுவமும் 3 போலீஸும் எங்களோட வாகனத்தை மட்டும் செக் பண்ண வந்திருக்கணும். அதை இதேடு சொல்லி அதை கொட்டி இதை கொட்டி செக் பண்ணி கொண்டு வந்து கடைசியா 3 ராணுவம் உண்டா வந்திருக்கணும். வந்து எங்களோட பேக் எல்லாம் செக் பண்ண பின்னால இருந்து பார்த்துருந்தாங்க. அப்ப ஒரு இன்னும் ஒரு ஜூனியர் போட்ட போலீஸ்வரால் வந்தார். வந்து வாகனத்துக்கு உள்ளேறி நாங்க பாக்கணும் என்று சொன்னார். சரி ஓகேன்னு விட்டு அவரையும் வாகனத்துக்கு உள்ளேறி பார்க்க விடைக்க 2 ஜேர்னலிஸ்ட் மட்டும் உள்ளே இருந்தாங்க. நாங்க எல்லாம் இறங்கிட்டோம். நான் உட்பட எல்லாம் கீழே இறங்கிட்டோம். இறங்கினா ஒரு தாடி கட்பிட்ட ஒரு ஆர்மி ஜூனியர் கூட டோர்ச் லைட் கையில வச்சுட்டு வந்தார். வரும்போது நான் வந்து
முறையில் நடத்தியதுடன் அவர்களின் கைத்தொலைபேசிகள், கணனிகள், அடையாள அட்டைகள் என்பவற்றை பெற்றுக் கொண்டு ஓமந்தை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று ஒப்படைத்திருந்தனர்.
அப்ப நான் டிரைவர் டோரை திறக்கும் போது அந்த உள்ள இருந்த ஆமி, அந்த தாடி விழுந்த ஆமி வந்து டோர்ச் லைட் கையில வச்சிருந்தார். அந்த டோர்ச் லைட் அந்த பிடியோட சேர்த்து சிகரெட் பட்டி வந்து வச்சிருந்தார். டோர்ச் அடிக்கு பாக்குற மாதிரி செக் பண்ணி போட்டு திடீர்னு டோர்ச் நிப்பாட்டினார். அப்ப செக் பண்ணி முடிஞ்சிட்டான்னு தான் நான் நிறுத்தினவர். அப்பேக அவர் அந்த டோர்ச் லைட் அந்த நிப்பாட்டின அந்த கணத்தோட அந்த கையில வச்சிருந்த சிகரெட் பட்டியும் அந்த டேஷ்போர்ட்ல விழுந்துட்டு உடனே அவர் டக்குன்னு இறங்கிட்டார். இறங்கி வந்து 3 போலீஸ் வச்சுனார். செக் பண்ணு சொல்ல திருப்பி அவர் வந்து அவர் செக் பண்ண ஒன்றும் இல்ல, வந்த விதத்துக்கு அந்த சிகரெட் பட்டி எடுத்தார். எடுத்து போட்டு அதுக்குல இருந்து ஒரு பாக்கெட் எடுத்துக்காரு. அது 5 அப்ப என்னட்டு வந்த என்னட்டு கேட்டார்.
அங்கு வாகன சாரதியின் வாக்குமூலத்தை பதிவு செய்த காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய போவதாக கூறிவிட்டு ஊடகவியலாளர்களை விடுதலை செய்திருந்தனர். எனினும் உண்மையில் அங்கு என்ன நடந்தது என்பதை பற்றி தாங்கள் ஒரு முறைப்பாட்டை கொடுக்க விரும்புவதாக காவல்துறையினரிடம் தெரிவித்ததாக கூறிய அந்த ஊடகவியலாளர் அதன் பின்னர் என்ன நடந்தது என்பதையும் விவரித்தார்.
ஒரு 4 காத்துட்டு இருந்த முறைப்பாடு செய்யறது சாமி வந்தது டோர்ச் லைட்டரை சேர்த்து கொண்டு வச்சது போலீஸ் எடுத்தது போலீசங்களை தள்ளி விழுத்தினது அடிச்சது திறக்கிறவா பேசினது இது சம்பந்தமா எங்களுக்கு ஒரு நீதி வேணும். அவருக்கு எதிராக உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்க அவனும் சொல்லியும் மற்றது இதே நேரம் எங்களை மாங்குளத்துல வச்சு செக் பண்ணது மிலிட்டரி போலீஸ் அப்பே அந்த கஞ்சாவும் அந்த கோழிப்பட்டியும் அங்க இல்ல ஆனா இவையில் செக் பண்ணேக்கா நடத்தது என்று சொல்லி தெளிவான ஒரு முறைப்பாடை கொடுத்தா
என்றார் அந்த ஊடகவியலாளர். அதன் பின்னர் தாங்கள் வேறு வாகனம் ஒன்றில் கொழும்பை சென்றடைந்ததாகவும் ஆயினும் கொழும்பில் இதழியல் கல்லூரியில் ஒழுங்கு செய்யப்பட்ட அந்த பயிற்சி பட்டறை இடம்பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார்.
இதே ட்ரைனிங் நடக்க இருந்த இடத்தை சுற்றி பொதுபல சேனாவை ஒரு பேர் சொல்லி ஆர்ப்பாட்டம் நடக்குது. அது வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த புலிக்கு ட்ரைனிங் கொடுக்கறதாகவும் அதை தடுத்துன்றதுக்குள்ளேயும் ஆர்ப்பாட்டம் நடக்குது. எங்களை பாதுகாப்பு காரணத்துக்காக வெளியில் வேண்டாம்னு சொல்லியிருக்கு. இதுவரையில் எங்களுக்கு ட்ரைனிங் நடக்குமா தொடர்ந்து அல்லாட்டிக்கு திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு போக சொல்லி நம்ம ஆண்டு ஒன்றுமே தெரியாது. அவையில் விட்ட ஒரு பாதுகாப்பு நடத்தில இருக்கிறோம். இனி அவையில் சொல்றதன்படி தான் நாங்கள் நடக்கும்.
என்றார் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு சென்ற போது ஓமந்தை சோதனை சாவடியில் தடுக்கப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்ட ஏழு பேரில் ஒருவராகிய அந்த ஊடகவியலாளர்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் ஊடகவியலாளர்களின் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து இலங்கை ராணுவத்தின் பதில் கருத்துக்களை தொகுத்து தருகிறார் மீண்டும் மாணிக்க வாசகம்.
யாழ்ப்பாணத்தில் இருந்து ஊடக பயிற்சிக்காக கொழும்புக்கு சென்ற ஊடகவியலாளர்களுக்கு இராணுவத்தினர் இடைஞ்சல் ஏற்படுத்தியதுடன் இராணுவத்தினரே கஞ்சாவை அவருடைய வாகனத்தில் வைத்ததாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டு அபாண்டமானது. அதில் எந்தவிதமான உண்மையும் கிடையாது என்று இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரி அவர்கள் கூறியிருக்கின்றார். இன்று காலை கொழும்பில் நடைபெற்ற விசேட செய்தியாளர்கள் சந்திப்பு ஒன்றிலேயே அவர் இதனை
தெரிவித்திருக்கின்றார்.
இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. ஊடகவியலாளர்கள் பயணம் செய்த வாகனத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கஞ்சா தொடர்பில் இராணுவத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டை நாங்கள் முற்றாக மறுக்கின்றோம். அந்த வாகனத்தை உண்மையிலேயே காவல்துறையினர் தான் சோதனையிட்டு அந்த போதைப் பொருளை கண்டுபிடித்திருந்தனர். இராணுவத்தினர் அல்ல. வீதி சோதனையில் இராணுவத்தினர் ஈடுபடுவது என்பது உண்மையே. இருந்தாலும் சோதனை நடவடிக்கைகளை காவல்துறையினரே செய்கின்றார்கள். அவர்களுக்கு உதவியாக இராணுவத்தினர் செயற்படுகின்றார்கள். பெருமளவிலான ஹெரோயின் போதைப் பொருள் வேன் ஒன்றில் கடத்தப்படுவதாக ஓமந்தை இராணுவத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் கிடைத்த தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இந்த போதைப் பொருளை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். அது பற்றிய விசாரணைகள் நடத்தப்படும் வரையில் அந்த வாகனத்தில் ஊடகவியலாளர்கள் இருந்தது எங்களுக்கு தெரியாது. இராணுவத்தினரோ காவல்துறையினரோ ஊடகவியலாளர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தும் வகையில் செயற்படவில்லை என்றார் இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரி அவர்கள். இதற்கிடையில் யாழ் ஊடகவியலாளர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையை ஜனநாயக விரோத நடவடிக்கை என்றும் ஊடக சுதந்திர உரிமை மீறல் என்றும் வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள் வர்ணித்திருக்கின்றார். தமிழ் ஊடகங்கள் மீதும் ஊடகவியலாளர்கள் மீதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அடக்குமுறைகளை கண்டித்துள்ள அவர் இதற்கு எதிராக இன மொழி பேதங்களை கடந்து குரல் கொடுக்க அனைவரும் முன்வர வேண்டும் என்று கோரியிருக்கின்றார். இந்த சம்பவத்தை யாழ் ஊடக மையமும் கண்டித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. யாழ் ஊடகவியலாளர்கள் எத்தகைய அடக்குமுறைகளுக்கு மத்தியில் பணியாற்றுகின்றார்கள் என்பதை இந்த சம்பவம் வெளிப்படுத்தி இருக்கின்றது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அடுத்து இந்திய செய்தி ஒன்று. வட இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசம் சஹாரன்பூரில் இரண்டு சமூகத்தினருக்கிடையே ஏற்பட்ட மோதல்களில் இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறைந்தது 10 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் சஹாரன்பூர் மாவட்டத்தில் இன்று சனிக்கிழமையன்று இரு சமூகத்தினருக்கிடையே ஏற்பட்ட மோதல்களில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் இரண்டு காவல்துறை அதிகாரிகள் உட்பட குறைந்தது 10 பேராவது காயமடைந்துள்ளனர் என்றும் அம்மாநில உள்துறை அமைச்சகத்தின் பேசவல்ல ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். கலவரத்தை கட்டுக்குள் கொண்டுவர அம்மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் சஹாரன்பூர் மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது அங்கு நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக தெரிவித்துள்ள அம்மாவட்ட ஆட்சியர் சந்தியா திவாரி, அங்கு பதற்றமான சூழல் நிலவுவதால் அதிக அளவிலான பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இதுவரை கிடைத்த தகவல்களின்படி அங்கு இரு சமூகத்தினருக்கு இடையே நிலத்தகராறு ஏற்பட்டதாலேயே வன்முறைகள் வெடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சஹாரன்பூர் மாவட்டத்தின் குடும்ஷேர் பகுதியில் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் கட்டுமான பணியில் ஈடுபட்டனர். இதற்கு மற்றொரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து வன்முறை வெடித்துள்ளது. பல கடைகளுக்கு தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்டிருந்த போராட்டக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் அங்கு சில பகுதிகளில் மோதல் சம்பவங்கள் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாவட்ட தலைமைச் செயலாளர் அலோக்
ரஞ்சன், வஹா கல் ராத் குச் வார்தாத் ஹுயி ஹை தோ குட்டோ கே பீச் மே சங்கர்ஷ்.
சஹாரன்பூர் மாவட்டத்தின் 3 காவல்துறை பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு அங்கு நிகழ்ந்த ஒரு சம்பவத்தினால் இன்று வன்முறை வெடித்துள்ளது. அங்கு இரு சமூகத்தினருக்கு இடையே நிலத்தகராறு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு நிலவும் சட்ட ஒழுங்கு நிலையை கலைக்க எவருக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றார் அம்மாவட்ட தலைமை செயலாளர் அலோக் ரஞ்சன்.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். அடுத்து பன்னாட்டு கண்ணோட்டம். காசாவில் நடக்கும் மோதல்களில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 1000 உயர்ந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே பார்த்தோம். இன்றைய அங்கிருக்கும் நிலை குறித்த மேலதிக பிபிசி விவரங்களை தமிழில் தருகிறார் சாதாத்.
காசாவிலே கொண்டுவரப்பட்டிருக்கும் 12 மோதல் இடைநிறுத்தத்தை பயன்படுத்தி கொண்டு அப்பகுதி மக்கள் பலர் தமது சேதமடைந்த வீடுகளுக்கு திரும்பி அவசியமான பொருட்களை எடுத்துச் சென்றும் இடிபாடுகளுக்கிடையில் சிக்குண்டிருப்பவர்களை தேடியும் வருகின்றனர். இந்த மோதல் இடைநிறுத்தம் ஆரம்பமானதிலிருந்து குறைந்தபட்சம் 80 சடலங்கள் இடிபாடுகளிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு ஷிஃபா மருத்துவமனையில் இருக்கின்ற சவக்கிடங்குக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. உள்ளூர் நேரப்படி காலை 8 இந்த தாக்குதல் இடைநிறுத்தம் ஆரம்பமான கணத்திலிருந்தே மக்கள் வீதிகளில் பரபரப்புடன் நடமாடுவதை காண முடிந்தது என ஷஜையா என்ற வட்டகையில் இருந்த பிபிசி செய்தியாளர் கூறுகிறார். எல்லா திசையிலும் நிர்மூலமான கட்டிடங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்றும் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கி அழுகி வருகின்ற உடல்களின் நாற்றத்தையும் உணரக்கூடியதாக இருப்பதாக அவர் கூறுகிறார். வெளியே வரவேண்டாம் என்ற எச்சரிக்கைகளையும் பொருட்படுத்தாமல் மக்கள் தமது குடும்பத்தவர்களை இடிபாடுகளுக்கிடையில் தேடி வருகின்றனர். இஸ்ரேலிய விமானங்கள் காசாவின் தெற்கே கான் யூனிஸ் அருகில் அதிகாலை நேரம் ஒரு வீட்டிலே வீசிய குண்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் 20 கொல்லப்பட்டிருக்கின்றனர். தாம் ரமலான் நோன்பு வைப்பதற்கு தயாரான நேரத்தில் குண்டு விழுந்ததாக அந்த குடும்பத்தைச் சேர்ந்த முகமது அல் நஜர் கூறினார்.
بعد ما خلصنا صور قذفونا واللي مات مات واللي ضل 3 منهم من ترى حوالي 23 3
அப்போதுதான் நாங்கள் சஹர் உணவை சாப்பிட்டு முடித்து நோன்புக்காக நியத்து வைக்க தயாராகிக் கொண்டிருந்தோம். அந்த நேரம் அவர்கள் எங்களை தாக்கினார்கள். 23 இருந்த எங்கள் குடும்பத்திலே இன்றைக்கு 3 தான் மிஞ்சி இருக்கும். நான், ஹுசைன், என் மாமா, இந்த 3 தான் தப்பித்தோம். மற்றவர்கள் எல்லோரும் மௌத்தாகிவிட்டார்கள் என்றார் அல் நஜர். இந்த 12 மோதல் இடைநிறுத்தத்தை நீட்டித்து மேலும் நிரந்தரமான போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான சர்வதேச ராஜீய முயற்சிகள் இன்னொரு பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் ஜான் கெர்ரி சில ஐரோப்பிய நாடுகள், துருக்கி, கத்தார் ஆகியவற்றின் வெளியுறவு அமைச்சர்களை பாரிஸில் சந்தித்திருக்கின்றார். இந்த சந்திப்பிலே விவாதிப்பதன் மூலமாக மேலும் அதிக காலத்துக்கான போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். காசாவிலே போர் நிறுத்தம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையை உடனடியாக உருவாக்குவதுதான் சர்வதேச முயற்சிகளின் நோக்கம் என்று கெர்ரி கூறுகிறார். ஆனால் தற்போதைய இடைநிறுத்தத்தை மனிதாபிமான அடிப்படையிலான சின்ன இடைவேளைதான் என்றும் தாங்கள் தாக்கப்பட்டால் பதிலுக்கு தாக்கவே செய்வோம் என்றும் இஸ்ரேல் எச்சரித்திருந்தது. இஸ்ரேலிய அரசாங்கம் சார்பாக பேசவல்லவர் மார்க் ரஜப்.
Once again today, Israel agreed to a UN-sponsored ceasefire proposal for humanitarian purposes. We've done this in the past, and ultimately...
மறுபடியும் ஐநா முன்முயற்சியில் மனிதாபிமான அடிப்படையிலான தாக்குதல் நிறுத்தத்துக்கு நாங்கள் உடன்பட்டிருக்கிறோம். கடந்த காலத்திலும் நாங்கள் அதனை செய்திருந்தோம். காரணம், காசா மக்கள் எங்கள் எதிரிகள் அல்ல. ஆனால் எங்கள் மீது ராக்கெட் வீசுகிறார்களே, அவர்கள்தான் எங்கள் எதிரிகள். அவர்கள்தான் எங்கள் மக்களை கொல்ல நினைக்கும் பயங்கரவாதிகள் என்றார் மார்க் ரஜப். தாக்குதல் இடைநிறுத்த நேரத்தின் போதும் கூட பாலஸ்தீன ஆயுததாரிகளின் சுரங்கங்களை அழிக்கும் நடவடிக்கையை இஸ்ரேல் தொடர்ந்திருக்கிறது.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் சாதாத். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
செய்தியரங்கத்தில் அடுத்து கிளாஸ்கோவில் நடக்கும் காமன்வெல்த் போட்டிகளின் இன்றைய முக்கிய செய்திகளை தொகுத்து தருகிறார் தற்பொழுது அங்கு சென்றிருக்கும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டு விழாவின் 3 போட்டிகள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன. 1 முன்னரான நிலவரப்படி பதக்கப்பட்டியலில் தொடர்ந்தும் 13 தங்கமடங்களாக 35 பதக்கங்களுடன் இங்கிலாந்தே முன்னிலையில் இருக்கிறது. 12 தங்கமடங்களாக 35 பதக்கங்களுடன் இங்கிலாந்தை எந்த நேரத்திலும் தாண்டி சென்றுவிட முடியும் என்ற எதிர்பார்ப்புடன் அடுத்த நிலையில் இருக்கின்றது ஆஸ்திரேலியா. போட்டியை நடத்துகின்ற ஸ்காட்லாந்து 7 தங்கமடங்களாக 17 பதக்கங்களை தன்வசமாக்கியிருக்கிறது. இங்கிலாந்திடம் இருக்கின்ற தங்கப்பதக்கங்களில் 6 ஜூடோ போட்டிகளில் அள்ளியது. மற்றபடி சைக்கிளோட்டம், நீச்சல், ட்ரையத்லான் போட்டிகளிலும் குறைந்தது 2 பதக்கங்கள் அந்த அணிக்கு கிடைத்திருக்கின்றன. ஆஸ்திரேலியா நீச்சலில் தனது ஆதிக்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. 7 தங்கப்பதக்கங்களை அந்நாடு நீச்சலில் தட்டி கொண்டிருக்கிறது. நேற்று வரை 4 இடத்தில் இருந்த இந்தியாவை முந்திக் கொண்டிருக்கின்ற கனடா 7 தங்க மடங்களாக 13 பதக்கங்களை இதுவரை சுவீகரித்திருக்கிறது. ஜிம்னாஸ்டிக் போட்டிகளிலேயே ஆக கூடுதலான பதக்கங்களாக கனடா 5 தங்க பதக்கங்களை கிளாஸ்கோவில் இதுவரை வென்றிருக்கிறது. இன்று 5வது நிலையில் இருக்கின்ற இந்தியா சற்று முன்னர் துப்பாக்கிச் சூட்டில் வென்ற தங்கத்துடன் மொத்தமாக 4 தங்கம், 6 வெள்ளி, 3 வெண்கல மடங்களாக 13 பதக்கங்களை இதுவரை சுவீகரித்திருக்கிறது. நேற்று அபினவ் பிந்த்ரா ஏர் ரைஃபிள் 10 மீட்டர் பிரிவில் தங்கம் வென்றிருந்தார். இன்று அதே போட்டி மகளிர் பிரிவில் அபூர்வி சண்டேலா தங்கம் வென்றிருக்கிறார். குறிபார்த்து சுடுதலில் இந்தியாவிடம் இன்னும் 3 வெள்ளிகளும் இருக்கின்றன. துப்பாக்கிச் சூட்டில் 2 தங்கங்களைப் போலவே பழுதூக்களிலும் இந்தியாவிடம் 2 தங்கங்கள் இருக்கின்றன. பழுதூக்களில் இம்முறை இதுவரை 5 பதக்கங்களை இந்தியா வசமாக்கியிருக்கிறது. அதே நேரம் ஜூடோவில் 2 வெள்ளிகள் அடங்கலாக மொத்தமாக 3 பதக்கங்கள் இந்தியாவிடம் இருக்கின்றன. பிபிசியிடம் இன்று பேசிய இந்திய ஜூடோ சம்மேளனத்தின் தலைவர் முகேஷ்குமார், இந்திய விளையாட்டுத்துறையில் ஜூடோ, பழுதூக்கல் போன்ற போட்டிகளில் முன்னேற்றம் இருக்கின்ற போதிலும் கிரிக்கெட், டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளுக்கே கூடுதல் ஊக்குவிப்புகள் கிடைப்பதாக வருத்தப்பட்டுக் கொண்டார்.
Till now what is happening is corporates are supporting games which are, you know, giving back them publicity.
இந்தியாவில் இருக்கின்ற பெரு நிறுவனங்கள் பெரும்பாலும் தமக்கு விளம்பரம் கிடைக்கக்கூடிய கிரிக்கெட், கோல்ஃப், டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளுக்கு தான் உதவிகளை வழங்குகின்றன. ஆனால் விளையாட்டுத் துறையில் இப்போது நிலைமை மாறி வருகிறது. இந்தியாவில் முன்னரை விட இப்போது ரெஸ்லிங், ஜூடோ, பாக்ஸிங் போன்ற விளையாட்டுகள் தொடர்பிலும் பெரு நிறுவனங்கள் தமது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றார் இந்திய ஜூடோ சம்மேளனத்தின் தலைவர் முகேஷ்குமார். இலங்கையை பொறுத்தவரை இலங்கை அணிக்கு தலைமை தாங்கி கிளாஸ்கோ வந்திருந்த ஆண்டன் சுதேஷ் பீரிஸ் நேற்றவு 62 கிலோ எடை பிரிவில் வென்றெடுத்த வெள்ளி பதக்கத்தின் மூலம் இலங்கை கிளாஸ்கோ பதக்கப்பட்டியலில் இணைந்து கொண்டிருக்கிறது. டில்லி காமன்வெல்த் போட்டிகளில் இவர் இதே போட்டியில் வெண்கலம் வென்றிருந்தார். நேற்றவு தனது வெற்றி களிப்பை தமிழிசையிடம் பகிர்ந்து கொண்டார் சுதேஷ் பீரிஸ். அடுத்தகட்டமாக ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலும் ரியோ ஒலிம்பிக் போட்டிகளிலும் கலந்து கொண்டு தங்கம் வெல்வதே தனது இலக்கு என்றும் சுதேஷ் பீரியஸ் தமிழசியிடம் கூறினார். இன்று மாலை சிந்தன கீதாழ்வி தனகே பழுதூக்கும் போட்டியில் கலந்து கொள்கிறார். அவரும் இலங்கைக்கு பதக்கம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை இன்று காலை குழுநிலை பேட்மிண்டன் போட்டிகளில் மலேசிய அணியுடன் இலங்கை 5-0 என்ற அடிப்படையில் தோல்வியை தழுவிய போதிலும் புள்ளிகள் அடிப்படையில் காலிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. இது தவிர இன்றைய ரக்பி 7 போட்டிகளில் இலங்கை அணி ஆஸ்திரேலியாவுடன் 62-7 என்ற அடிப்படையிலும் இங்கிலாந்துடன் 57-0 என்ற அடிப்படையிலும் தோல்வியை கண்டிருக்கிறது. இன்று மாலை யுகாண்டா அணியுடன் இன்னொரு போட்டியிலும் இலங்கை ரக்பி அணி விளையாடுகிறது.
கிளாஸ்கோவில் இருந்து ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இறுதியாக நேயர் நேரம் வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் சாதாத்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சாதாத். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் நமது அலைவரிசை விவரங்களை ஒரு முறை நேயர்களுக்கு தரலாமே சாதாத்.
தமிழோசை நிகழ்ச்சிகளை சிற்றலை வரிசைகள் மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல் வருகின்ற வரை புதிய அலைவரிசைகளான 31 மீட்டர் பேண்டிலே 9500 கிலோஹெர்ட்ஸ், 22 மீட்டர் பேண்டிலே 13830 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 19 மீட்டர் பேண்டிலே 15470 கிலோஹெர்ட்ஸ் ஆகியவை மூலம் கேட்கலாம்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களை பார்க்கலாமே சாதாத்.
நிகழ்ச்சி குறித்து எழுதியிருக்கின்ற மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், கடந்த காலங்களில் பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளை சிற்றலை வழியே கேட்டு வந்தேன். தற்போது கணினி வழியே கேட்டு வருகிறேன். திடீர் திடீரென ஒலிப்பது நின்று விடுகிறது. பதிவிறக்கம் செய்து கேட்டால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்றாட நிகழ்ச்சிகளை பதிவிறக்கம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதா? அவ்வாறு வசதி இருந்தால் பிடித்த முக்கிய நிகழ்ச்சிகளை களஞ்சியமாக சேர்த்து வைக்க ஆவலாக இருக்கிறது என்று இவர் எழுதியிருக்கிறார்.
நேயரின் பிரச்சனை இணைய தொடர்பின் தரம் குறித்த பிரச்சனை என்று நினைக்கிறோம். ஆனால் எமது நிகழ்ச்சிகளை தரவிறக்கம் செய்து கேட்க முடியாது. ஒலிபரப்பு போதே அவை ஸ்ட்ரீம் செய்யப்படுகின்றன. அதை மாற்றுவது தற்போதைக்கு சிரமம். ஆனால் நம்முடைய ஒரு வார கால நிகழ்ச்சிகளை நாம் நமது இணையதளத்திலேயே சேமித்து வைக்கிறோம். அதை ஒரு வார காலத்துக்கு தற்போதைக்கு கேட்கக்கூடிய வசதி இருக்கிறது என்பது பல நேயர்களுக்கு தெரியும். எனினும் நேயரின் கருத்துக்கு நன்றி.
கிளாஸ்கோவில் நடந்து வரும் காமன்வெல்த் போட்டிகளின் தொடக்க விழாவில் இலங்கை தமிழர் அமைப்பு நடத்திய ஆர்ப்பாட்டம் பற்றிய செய்தி பற்றி எழுதும் தஞ்சை செந்தலை நேயர் NS பாலமுரளி, போட்டிகள் தொடங்கும் நிலையில் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக பிரிட்டிஷ் தமிழ் இளையோர் அமைப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருப்பதால் என்ன பயன்? விளையாட்டில் அரசியல் கலக்கக்கூடாது. போர்க்குற்றங்களுக்கு இலங்கை இதுவரையில் பதில் சொல்லவே இல்லை. அவ்வாறு இருக்க நாம் என்ன எதிர்பார்க்க முடியும் என்று எழுதியிருக்கிறார்.
உலகில் இந்த பெண்ணுறுப்பை சிதைக்கும் வழக்கம் மேற்கொள்ளப்படுவது பற்றிய செய்தி குறித்து எழுதும் கனடா நேயர் சரோவர்ணன், இந்த நவீன உலகத்திலும் பெண்களுக்கு இப்படி ஒரு கொடுமை, அதுவும் 130 மில்லியனுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு நடந்திருக்கிறது என்றால் இந்த கொடுமையை நிறுத்த மனிதர்கள் இல்லையா என்பதை நினைக்கும் பொழுது என் மீதே எனக்கு வெறுப்பு வந்தது, இதற்கு ஒரு தீர்வே இல்லையா என்கிறார்.
தெலுங்கானா ரயில் விபத்து பற்றி எழுதும் பெரிய வளையம் நேயர் கி ரவிச்சந்திரன், தெலுங்கானாவில் ஆளில்லா ரயில்வே கேட்டில் பள்ளி வேன் கடக்க முயன்றபோது விபத்துக்குள்ளானதில் 13 குழந்தைகள் பலியானது பெரும் வருத்தத்தை தருகிறது. இந்த விபத்துக்கு யார் காரணமாக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கடுமையாக கொடுக்க வேண்டும். அப்போதுதான் இதுபோன்ற தவறுகள் நடக்காமலும் விபத்துகள் குறையவும் வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கிறார்.
வங்கதேசத்தில் கட்டாய திருமணங்கள் என்ற பெட்டகம் குறித்து எழுதும் திருச்சி நேயர் AM நஜ்முல் ஆரிஃபின், வங்காள தேசத்தில் இளம் பெண்கள் கட்டாயமாக திருமணத்திற்கு நிர்பந்திக்கப்பட்டு அவர்கள் கணவன்மார்களிடம் படுகின்ற சொல்லனா துயரங்களையும், திருமணத்துக்கு பின் அந்த பெண்கள் தான் ஏன் ஆரம்பத்திலேயே தனது திருமணத்தை தடுத்து நிறுத்த முயற்சிக்கவில்லை என்று வருந்துவதையும் மிகவும் தெள்ளத்தெளிவாக விளக்கினீர்கள், நன்றி என்கிறார்.
யுக்ரைன் வான் பரப்பில் பறந்த மலேசிய விமானம் சுடப்பட்ட சம்பவம் பற்றி எழுதும் பொள்ளாச்சி தேவநல்லூர் நேயர் செந்தில்குமார், இதற்கு ரஷ்யாதான் பொறுப்பேற்க வேண்டும், இதில் ஐநா மன்றம் நடவடிக்கை எடுக்குமா என்று கேட்டிருக்கின்றார்.
இதே மலேசிய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட செய்தி பற்றி கடந்த வாரம் ஒலிபரப்பான நேயர் நேரம் நிகழ்ச்சியில் கடிதம் ஒன்று ஒலிபரப்பானது பற்றி மெல்போர்னிலிருந்து எழுதும் அனந்தகிருஷ்ணன் என்ற நேயர், சனிக்கிழமை நேயர் நேர நிகழ்ச்சியில் ஒரு ஜெட்டா நேயர் இஸ்ரேல் காசா மீது தொடுத்து வரும் கண்மூடித்தனமான தாக்குதல் பற்றிய செய்திகளை திசை திருப்பவே அமெரிக்காவே இந்த MH17 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக குற்றம் சாட்டுகிறார். இதற்கு எந்தவிதமான ஆதாரமும் இல்லாத நிலையில் கான்ஸ்பிரசி தியரி போன்ற ஊகங்களுக்கு BBC இடமளிக்க கூடாது என்பது எனது கருத்து என்கிறார். நேயரின் கருத்தோடு நாம் உடன்படுகிறோம், சுட்டிக்காட்டியதற்கு நன்றி.
நமது இணையதளத்தில் கிழக்கு ரஷ்யாவில் பெய்த ஆலங்கட்டி மழை, பிலிப்பைன் சூறாவளி போன்ற காணொலி காட்சிகள் குறித்து பாராட்டி எழுதியிருக்கின்றார் பெரிய வளையம் நேயர் சாந்தி பிரபாகரன்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி குறித்து எழுதும் தற்பொழுது ஷார்ஜாவில் வசித்து வரும் நாகப்பட்டினம் நேயர் தமீம் அப்துல் ஜலீல், அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட 4 இறக்கைகளுடன் சங்கி யுரக்ட யங்கி என்ற பெயர் கொண்ட டைனசோர் குறித்த அறிவியல் தகவல் குறித்து பிரமித்து போனேன். இந்த புதிய தகவலை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிய தந்தமைக்கு நன்றி என்கிறார்.
ஊழலை வெளிக்கொண்டு வருவோருக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்ற பேட்டி பற்றி ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்து எழுதியிருக்கின்ற நேயர் விண்ணாங்கு, டிப்ஸ் அதிகம் வரும் உணவகங்களில் சிப்பந்திகளுக்கு சம்பளம் குறைவு, அதனையே அச்சொட்டாக அப்படியே அரசு துறைகளில் பயன்படுத்தலாம், அங்கே மீதப்படும் சம்பள பணத்தை சேவைக்காக லஞ்சம் கொடுத்த நபர்களுக்கு அரசு திரும்ப மானியமாக கொடுத்து சமப்படுத்தலாம், சரிப்படுத்தலாம், வேறு வழியில்லை என்று இவர் எழுதியிருக்கிறார்.
அல்ஜீரியாவில் நடந்த விமான விபத்து பற்றி எழுதும் ரியாத் நேயர் ரவிச்சந்திரன், வளைகுடா நாடுகளில் வசிக்கும் என்போன்றவர்கள் இனி இந்தியா திரும்பி வீட்டை அடைந்தால் மட்டுமே நம்ப முடியும் என்ற நிலையிலே இருக்கிறோம். விமான விபத்துக்கள் அதிகரிக்க காரணம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். மனிதனின் மனம் மூளை இரண்டும் இப்பொழுது பெரும்பாலும் அழிவிற்கே பயன்படுத்தப்படுகின்றன என்பது, அதுவும் அப்பாவி பொதுமக்கள்தான் பாதிக்கப்படுகின்றனர் என்பதும் வேதனைக்குரியதாக இருக்கிறது என்கிறார்.
மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒரு ருக்மணி கோவிலில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக நியமிக்கப்படுவது குறித்த செய்தி பற்றி எழுதும் மனம்பூண்டி நேயர் தட்சிணாமூர்த்தி, இந்த விஷயத்தில் தனக்கு உடன்பாடில்லை, ஏனென்றால் கடவுள் என்பதே ஒரு கற்பனை சொல், மனிதர்களை மனிதர்களாக வாழவிடாமல் அவர்களை பிளவுபடுத்தி நாசமாக்கி கொண்டிருக்கும் சொல், இது தன்னுடைய ஏழ்மை நிலைக்கு தானே சமாதானம் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு மூளை செலவை செய்ய உதவுகின்ற சொல், இது இந்த நம்பிக்கையை பரப்புபவர்களை மன்னிக்க முடியாது என்று எழுதியிருக்கிறார்.
தவறு செய்யும் அரசு ஊழியர்களை விசாரிக்க அரசின் அனுமதி தேவையில்லை என்ற தீர்ப்பு பற்றிய செய்தி குறித்து எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியன், படித்தவன் பாவம் செய்தால் ஐயோ என்று போவான் என்று பாடினார் பாரதி. இன்று கோடிக்கணக்கில் ஊழல் உலா வருகிறது. தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்படுவதுடன் அவர்களது சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். நேர்மையான மனப்போக்குதான் பண்பான நாட்டை உருவாக்கும் என்கிறார்.
நரேந்திர மோடியின் வெற்றி குறித்தும் அவருக்கு அதிமுக ஆதரவு தருமா என்பது குறித்தும் முன்னாள் அதிமுக MP மலைச்சாமி தமிழோசைக்கு பேட்டி தந்து பின்னர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது பற்றி எழுதியிருக்கின்ற வேலூர் நேயர் JD மூர்த்தி, அதிமுகவில் இருப்பவர்கள் அம்மாவை தவிர வேறு எவரையும் புகழக்கூடாது என்கிற பாலபாடம் எப்படி மலைச்சாமிக்கு தெரியாமல் போனது என்று தெரியவில்லை. நான் நினைத்தது போலவே அடுத்த நாள் மலைச்சாமி நீக்கம் என்ற செய்தி வந்தது. இவரது நீக்கம் கட்சியில் இருக்கின்ற மற்றவர்களுக்கு பாலபாடமாக அமையும். இனி ஊடகங்களுக்கு பேட்டி அளிப்பதை அம்மா பிள்ளைகள் தவிர்த்து விடுவார்கள் என்று இவர் எழுதியிருக்கிறார்.
நேரமாகிவிட்டது சாதா. இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் சாதாத். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான தற்போதைய சண்டைகள் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை கொல்லப்பட்டிருக்கின்ற பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 1000 தாண்டியிருக்கிறது என காசாவின் மருத்துவ அதிகாரிகள் கூறுகின்றனர். லிபிய தலைநகர் திரிபோலியில் சண்டை நடந்து வருவதை அடுத்து அங்கிருக்கின்ற அமெரிக்க தூதரக ஊழியர்கள் அனைவரும் அண்டை நாடான டுனிஷியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். யுக்ரைன் நெருக்கடி தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது விதித்திருக்கின்ற கூடுதலான தண்டனை தடைகள் பாதுகாப்பு தொடர்பான சர்வதேச ஒத்துழைப்பை தான் பாதிக்கும் என ரஷ்யா கூறியிருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இது லண்டன். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.